أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
தபூக் போரை பற்றி கூறப்பட்டு வந்தது. இந்த பயணத்தின் மேலும் சில விவரங்களை இன்று நான் கூறுவேன். இந்த சந்தர்ப்பத்தில் நயவஞ்சகர்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பமிழைக்க முயன்றது பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் விவரம் என்னவென்றால், தபூக் போருக்கு பின்னால் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் நயவஞ்சகர்களின் கூட்டு சதி இருந்தது. எல்லா வழிகளிலும் அவர்களின் திட்டங்கள் தோல்வியடைந்த பிறகு இஸ்லாம் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிப்பதில் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. பலமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யும் முயற்சிகளும் தோல்வியடைந்தன. எனவே இந்த சதி திட்டம் அவர்களின் கடைசி ஆயுதமாக இருந்தது. இதற்கு முன் கிடைத்ததை போன்று அல்லாஹுவின் உதவி கிடைக்காமல் இருந்திருந்தால் நயவஞ்சகர்களின் இந்த முயற்சி நிச்சயமாக மிக வெற்றிகரமான முயற்சியாக நிரூபிக்கப்பட்டிருக்கும். ஏனெனில் ஒவ்வொரு அடியிலும் முஸ்லிம்களின் அழிவு உறுதியாகியிருக்கும். முன்னதாக பத்ரு போரில் அவர்களது முயற்சிகள் இருந்த போதிலும் அல்லாஹ் நம்ப முடியாத விதத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை அளித்தான். அதன் பிறகு ஹுனைன் போர் வரை தொடர்ந்து அல்லாஹ்வின் உதவி முஸ்லிம்களுக்கு வெற்றியை அளித்தது. ஒவ்வொரு அபாயகரமான சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தான். அதே போன்று நிகழ்வுகள் இங்கும் திரும்ப திரும்ப நடந்தன. மதீனாவிலிருந்து தபூக் வரையிலான பயணம் கிட்டத்தட்ட மரண பள்ளத்தாக்கில் மேற்கொள்ளும் பயணமாக இருந்தது. நல்லபடியாக தபூக்கை அடைந்து பின்னர் திரும்பி வந்த பயணம் நயவஞ்சகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்க போதுமானதாக இருந்தது. மேலும் ரோமானிய அரசரின் ஆதரவை பெற்ற இராணுவ படைகள் பயத்தினால் பின்வாங்கின அல்லது சண்டையிடவே வராதது மற்றும் ஒரு ஆச்சரியமான விஷயமாகும். அரேபிய எல்லைகளில் வசித்த அனைத்து எதிரிகளும் நடுங்கினர். இதன் விளைவாக அவர்களில் பெரும்பாலானோர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சமாதானத்தை கோரி ஜிஸ்யா செலுத்துவதிலேயே தங்களுக்கு நன்மை உள்ளது என்று கருதினர். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நயவஞ்சகர்களின் எல்லா திட்டங்களையும் தகர்த்தெறிந்தன. ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எந்த முஸ்லிமும் பாதுகாப்பாக மதீனா திரும்ப முடியும் என்று நயவஞ்சகர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. எனவே இந்த 30,000 பேர் கொண்ட படை வெற்றியின் கொடிகளை பறக்கவிட்டபடி தங்கள் நேசத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையில் மதீனா திரும்பும் பயணத்தை தொடங்கிய போது நயவஞ்சகர்கள் தங்கள் அம்பரா தூணியில் இருந்த கடைசி அம்பை பயன்படுத்த முடிவு செய்தனர். அது என்னவென்றால், என்ன நடந்தாலும் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி செல்லக்கூடாது என்பதே அதுவாக இருந்தது. நஊது பில்லாஹ். இதற்காக அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டினர். ஒருவேளை இது கடைசி தாக்குதலாக முன்பே திட்டமிடப்பட்டிருக்கலாம். அதாவது, முதலில் அவர்கள் வழியில் அல்லது தபூக்கில் கொல்லப்படுவார்கள். அப்படியே தப்பி திரும்பி வந்தாலும் வழியில் அவர்களை அழித்துவிட வேண்டும். இந்த அனுமானம் உண்மையாக இருக்க வாய்ப்புள்ளது. ஏனெனில் நயவஞ்சகர்களின் அனைத்து பெரிய தலைவர்களும் கூட வரவில்லை. மாறாக நயவஞ்சகர்களின் ஒரு குழுவுடன் சென்றது. அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதிர்ப்பு பிரச்சாரத்தின் நஞ்சை பரப்புவதில் எந்த குறையும் வைக்கவில்லை. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு சதித்திட்டம் முன்னேற்பாடு செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களால் இவ்வளவு பெரிய ஒரு செயலை செய்திருக்க முடியாது. எவ்வாறாயினும் அவர்கள் இந்த ஆபத்தான சதியை இவ்வாறு செயல்படுத்தினர். திரும்பி வரும் வழியில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அங்கு இரண்டு பாதைகள் பிரியும். ஒன்று அகலமான சமவெளி பாதை, மற்றொன்று கடக்க கடினமான உயரமான குறுகிய மலைப்பாதை. இது ஒரு குறுக்கு வழியாகும். முஸ்லிம்களின் படை இந்த குறுகிய மலைப்பாதை வழியாகத்தான் செல்ல வேண்டியது இருந்தது. முனாஃபிகுகள் திட்டமிட்டது யாதெனில், அந்த பள்ளத்தாக்கின் உச்சியில் படை கடந்து செல்லும்போது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் இரவு இருள் சூழ்ந்திருக்கையில் பயணம் இரவில் நடந்தது. இந்த நயவஞ்சகர்கள் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகத்திற்கு அருகில் கூடிவிடுவார்கள். எப்படியாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகத்தை மலைப்பாதையின் விளிம்பை நோக்கி திசை திருப்பி அதன் சேணத்தின் கயிறுகளை அறுத்துவிடலாம் என்று சிந்தித்திருந்தார்கள். இதனால் அந்த ஒட்டகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பள்ளத்தாக்கின் ஆழமான குழியில் தள்ளிவிடும். நஊது பில்லா. அல்லது நபியோடு சேர்ந்து குழியில் அந்த ஒட்டகமும் விழுந்துவிடும். மேலும் இரவு இருளில் இதை ஒரு விபத்து என்று மக்கள் கருதுவார்கள். யாரும் கொலை முயற்சி என்று நினைக்க மாட்டார்கள். ஹஸ்ரத் உர்வா பின் ஜுபேர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கிலிருந்து மதினாவிற்கு புறப்பட்ட போது நயவஞ்சகர்களின் ஒரு குழு அன்னாரை கொல்ல நினைத்தது. அவர்கள் வழியில் ஒரு மலைப்பாதையின் உச்சியிலிருந்து அன்னாரை தள்ளிவிட திட்டமிட்டனர். ஆனால் சரியான நேரத்தில் அல்லாஹ் அந்த நயவஞ்சகர்களின் சதியை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்தான். அதன்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னையும் என்னுடன் உள்ள மூன்று சஹாபாக்களையும் தவிர வேறு யாரும் மலைப்பாதை வழியாக செல்லக்கூடாது என்று அறிவிக்கச் செய்தார்கள். அவர்கள், நான் மட்டும் மலைப்பாதை வழியாக செல்வேன், மற்றவர்கள் அனைவரும் சமவெளி பாதை வழியாக செல்லுங்கள் என்று கூறினார்கள். அன்னாருடன் சென்ற அந்த மூன்று சஹாபாக்களின் பெயர்கள் இவையாகும். ஹஸத் ஹுசைஃபா பின் யமான், ஹஸத் ஹம்சா பின் அம்ரு அஸ்லமி, ஹஸத் அம்மார் பின் யாசிர். மீதமுள்ள படை ஒரு பரந்த சமவெளி பாதை வழியாக பள்ளத்தாக்கின் அடிவாரத்தில் கடந்து செல்லுமாறு கட்டளையிடப்பட்டது. பாதையை மாற்றிய இந்த திடீர் அறிவிப்பால் நயவஞ்சகர்களின் திட்டம் முடிவுக்கு வருவதாக தென்பட்டது. ஆனால் அவர்கள் தங்கள் தீய எண்ணத்தை செயல்படுத்துவதை விட்டும் பின்வாங்கவில்லை. அவர்கள் உடனடியாக 12 அல்லது 15 பேரை தேர்ந்தெடுத்து முகத்தை துணியால் மூடிக்கொண்டு விரைவாக மலைப்பாதைக்கு செல்ல முடிவு செய்தனர். ஏற்கனவே திட்டமிட்டபடி திடீரென்று ஒட்டகத்தை விரட்ட ஆரம்பித்து அதை பயமுறுத்தி பதற வைத்து அதனால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த விபத்து நவுதுபில்லாஹ் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தனர். அப்படியே அவர்கள் செய்தனர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைப்பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது மக்கள் நடமாடும் சப்தத்தை அன்னார் கேட்டார்கள். அவர்கள் அன்னாருக்கு அருகில் வந்து அன்னாரது ஒட்டகத்தை பயமுறுத்தினர். இதன் காரணமாக சில பொருட்கள் கூட கீழே விழுந்தன. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸத் ஹுசைஃபாவை நோக்கி, இந்த நய வஞ்சகர்கள் மீது தாக்குதல் தொடுத்து விரட்டிவிடுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். ஹஸரத் ஹுசைஃபா அவர்கள் ஒரு தடியால் அவர்களின் வாகனங்களை அடிக்க ஆரம்பித்து, அல்லாஹ்வின் எதிரிகளே விலகிச் செல்லுங்கள் என்று கூறினார்கள். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் சூழ்ச்சியை பற்றி அறிந்து கொண்டார்கள் என்று நய வஞ்சகர்கள் புரிந்து கொண்டனர். அவர்கள் அடையாளம் காணப்படாமல் இருக்க விரும்பியதால் அவர்கள் விரைவாக மலைப்பாதையிலிருந்து கீழே இறங்கி படைகளுடன் கலந்துவிட்டனர். ஹஸ்ரத் ஹுசைஃபா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் திரும்பி வந்தார்கள். அன்னார், ஹுசைஃபா, என் ஒட்டகத்தை அதன் பின்னால் இருந்து அடியுங்கள், ஏனென்றால் அது பயந்துவிட்டது. அம்மாரே, நீர் அதன் முன்னால் இருந்து அதை ஓட்டுவீராக என்று கூறினார்கள். இதனால் பதறிய ஒட்டகம் மீண்டும் சரியான பாதையில் வந்தது. ஓர் அறிவிப்பில் ஹஸத் ஹுசைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், நாங்கள் மலைப்பாதையை அடைந்தபோது 12 பேர் எங்களை தடுத்தனர். நான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவித்த போது அன்னார் அவர்களை அச்சுறுத்தினார்கள். இதனால் அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டனர். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் கேட்டார்கள், நீங்கள் அவர்களை அடையாளம் கண்டீர்களா? நாங்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் முகமூடி அணிந்திருந்ததாலும் இருளாக இருந்ததாலும் நாங்கள் அவர்களை அடையாளம் காணவில்லை, ஆனால் அவர்களின் வாகனங்களை நாங்கள் அடையாளம் கண்டோம் என்று கூறினோம். அரேபியர்கள் தங்கள் வாகனங்களை நன்கு அறிந்திருந்தனர். அன்னார், இந்த மக்கள் கியாமத் வரை நயவஞ்சகர்களாகவே இருப்பார்கள், அவர்களின் நோக்கத்தை நீங்கள் அறிவீர்களா என்று நபித்தோழர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இல்லை, எங்களுக்கு தெரியாது என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலைப்பாதையில் அல்லாஹ்வின் தூதரை தாக்கி அவரை தள்ளிவிட அவர்கள் நினைத்தார்கள் என்று கூறினார்கள். நாங்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவர்களின் சமுதாயங்களுக்கு செய்தி அனுப்ப மாட்டீர்களா? ஒவ்வொரு சமுதாயமும் தங்களின் ஆட்களின் தலைகளை உங்களிடம் அனுப்பட்டும் என்று கேட்டோம். அதாவது அவர்களை தண்டிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று கேட்டோம். அன்னார், இல்லை, முஹம்மது தன் குலத்தாரை கொல்கிறார் என்று அரேபிய மக்கள் பேசிக்கொள்வதை நான் விரும்பவில்லை என்று கூறினார்கள். சில அறிவிப்புகளின்படி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒட்டகத்தின் மீதே இருந்தபோது அன்னாருக்கு வகி வந்தது. ஹஸரத் ஹுசைஃபா அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். அன்னார் யாரெங்கே என்று அழைத்தார்கள். அவர், நான் ஹுசைஃபா என்று கூறினார். அன்னார், நான் உங்களிடம் ஒரு ரகசியத்தை பேசப் போகிறேன், இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறினார்கள். பிறகு அந்த தாக்குதல் நடத்தியவர்களில் ஒவ்வொருவரின் பெயரையும் குறிப்பிட்டார்கள். மேலும், அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதிலிருந்து நான் தடுக்கப்பட்டுள்ளேன், ஏனெனில் அவர்கள் முனாஃபிக்குகளாவர் என்றும் கூறினார்கள். அறிவிப்புகளின்படி அன்னார் 12, 13 அல்லது 15 பெயர்களை கூறினார்கள் என்றுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று ஹஸ்ரத் ஹுசைஃபாவுக்கு கட்டளையிட்டதால் அவர் ஒருபோதும் அந்த பெயர்களை யாரிடமும் சொல்லவில்லை. ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹிலாஃபத் காலத்தில் இந்த சம்பவத்திற்கு அவர் சாட்சி என்றும் பெயர்கள் அவருக்கு தெரியும் என்றும் அவருக்கு தெரிய வந்தபோது ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறையை கையாண்டார்கள். யாருடைய மரணத்தின் மீதாவது சந்தேகம் ஏற்பட்டால் ஹஸரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸரத் ஹுசைஃபாவை கையை பிடித்து ஜனாசா தொழுகைக்கு அழைத்து செல்வார்கள். தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் யாரேனும் மரணமடைந்தால் ஹஸரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சந்தேகம் எழுந்தால் ஹஸரத் ஹுசைஃபாவை கையை பிடித்து ஜனாசா தொழுகைக்கு அழைத்து செல்வார்கள். ஹஸரத் ஹுசைஃபா மறுத்தால் ஹஸரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொண்டு அவரும் ஜனாசா தொழுகைக்கு செல்ல மாட்டார்கள். சஹி முஸ்லிமில் உள்ள ஒரு அறிவிப்பின்படி அவர்கள் 14 அல்லது 15 பேர் ஆவர். மேலும் இதனுடன் ஒரு விளக்கமும் உள்ளது. 12 பேர் இந்த சதியில் பங்கேற்ற நயவஞ்சகர்கள் ஆவர். மற்ற மூவரும் மலைப்பாதையில் ஏறிய சஹாபாக்கள் ஆவர். அவர்கள் அறிவிப்பாளர் சமவெளி பாதையை பயன்படுத்துமாறு செய்த அறிவிப்பை அவர்கள் கேட்கவில்லை. எனவே அந்த 3 பேரும் குற்றமற்றவர்களாக கருதப்பட்டனர். எவ்வாறாயினும் மறுநாள் காலையில் அவுஸ் கோத்திரத்தின் தலைவரான ஹஸரத் உசைத் பின் ஹுசைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாரிடத்தில் வந்தார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், கடந்த இரவில் சில நய வஞ்சகர்கள் மலைப்பாதையில் தன்னை பின்தொடர்ந்து இருட்டில் ஒட்டகத்தின் கயிறுகளை அறுத்து அதன் மீது கூர்மையான பொருளால் குத்தி அது வேகமாக ஓடி தன்னை ஒட்டகத்திலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்ததை கூறினார்கள். இதனால் ஹஸரத் உசைத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, இந்த சதியில் பங்கேற்றவர்களை கொல்லுமாறு அனைத்து கோத்திரத்துக்கும் உத்தரவிடுங்கள் என்று விண்ணப்பித்து உணர்ச்சி வசப்பட்டு, யா ரசூலல்லாஹ், இவர்களை இப்படியே விட்டுவிடலாமா? இவர்களிடம் எத்தனை நாட்களுக்கு நாம் மென்மையாக நடந்து கொள்வோம் என்று கேட்டார்கள். மேலும், இன்று இவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக உள்ளனர், இழிவுபடுத்தப்பட்டுள்ளனர், மேலும் இஸ்லாம் நிலை பெற்றுவிட்டது என்றும் கூறினார். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கும் இணை வைப்பவர்களுக்கும் இடையே போர் முடிந்த பிறகு முஹம்மது தனது தோழர்களை கொல்லத் தொடங்கினார் என்று மக்கள் பேசிக்கொள்வதை நான் விரும்பவில்லை என்று கூறினார்கள். உசைத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் தோழர்கள் இல்லையே, இவர்கள் எங்களின் அல்லது உங்கள் தோழர்கள் எப்போது ஆனார்கள் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சாட்சி கூறுவதில்லையா என்று கேட்டார்கள். ஹஸ்ரத் உசைத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிச்சயமாக கூறுகிறார்கள், ஆனால் அது அவர்களின் உண்மையான சாட்சி அல்ல என்று கூறினார்கள். அதாவது அவர்கள் வாயால் மட்டுமே கூறுகிறார்கள், அவர்களின் உள்ளத்தில் எந்த சாட்சியும் இல்லை என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், அவர்கள் கலிமா ஷஹாதாவை ஒப்புக்கொள்கிறார்கள், வாயினாலேயே கூறுகிறார்கள், எனவே நான் அவர்களை கொல்ல மாட்டேன் என்று கூறினார்கள். இன்றைய பேரளவிலான அறிஞர்கள் கலிமா ஓதுபவர்களை கொல்ல வேண்டும் என்று தீர்ப்பு கொடுப்பவர்கள் இந்த போதனையை மனதில் கொள்ள வேண்டும். ஹஸ்ரத் முஸ்லிஹமோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மதீனத்து நய வஞ்சகர்களுக்கு போர் ஒன்றும் நடக்கவில்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலமுடன் திரும்பி வருகிறார்கள் என்று தெரிய வந்ததும் அவர்களது நய வஞ்சகமான திட்டங்கள் பற்றிய ரகசியம் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. மேலும் அநேகமாக நாம் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்று புரிந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் மதீனாவுக்கு சிறிது தொலைவில் மிகவும் குறுகலான பாதையில் சிலரை அமர்த்தினார்கள். அதில் ஒருவர் பின் ஒருவராகவே செல்ல முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு அருகில் வந்ததும் அல்லாஹு தஆலா அன்னாருக்கு அந்த விஷயத்தை அறிவித்து விட்டான், அதாவது பாதையில் எதிரிகள் பதுங்கியுள்ளார்கள் என்று. எனவே அன்னார் ஒரு தோழரிடம் அங்கு சென்று பாருங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அந்த தோழர் சவாரி செய்தவாறு அங்கு சென்று பார்த்தபோது அங்கு சிலர் மறைந்திருப்பதை கண்டார். பல அறிவிப்புகள் உள்ளன, இதுவும் ஓர் அறிவிப்பாகும். முஸ்லிமோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவர் சென்றதும் அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை பின்தொடர்ந்து செல்வது உகந்ததாக தோன்றவில்லை. அன்னார் மதீனா சென்றடைந்த போது போரில் கலந்து கொள்ளாத நய வஞ்சகர்கள் பலவிதமான சாக்கு போக்குகள் கூற ஆரம்பித்து விட்டனர். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நய வஞ்சகர்களின் உண்மைத்துவம் முஸ்லிம்கள் மத்தியில் வெளிப்படும் நேரம் வந்திருந்தது. ஆகவே கூறப்பட்டுவிட்டது, எவ்வாறிருப்பினும் அமர்வதற்கு முன்னேறி செல்வதற்கு அல்லது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது பற்றிய பல அறிவிப்புகள் உள்ளன. சம்பவம் ஒன்றுதான் எல்லா இடத்திலும், அதாவது அந்த குறுகலான மலைவழி பாதையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் இழைப்பதே நோக்கமாக இருந்தது. ஏற்கனவே கூறப்பட்டுவிட்டது போல் மக்கா வெற்றியடைந்த பிறகு நய வஞ்சகர்களின் சதி திட்டங்கள் மேலும் தீவிரமடைந்தன. அரேபியாவை சுற்றியுள்ள குலங்கள், யூத குலங்கள் உட்பட தங்கள் பலத்தை இழந்து தோற்கடிக்கப்பட்டதை கண்டபோது அரேபியாவிற்கு வெளியே உள்ள ரோமானிய பேரரசு போன்ற வெளியே உள்ள மற்றும் பெரிய சக்திகளிடம் உதவி கேட்க திட்டமிட்டனர். அதனுடன் மதீனாவில் ஒரு நிரந்தர மையத்தை உருவாக்கவும் திட்டமிட்டனர். அங்கு அவர்கள் நிரந்தரமாக தங்கள் மீட்டிங்குகளை நடத்தலாம், இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக சதி திட்டங்களை வகுக்கலாம், ஆயுதங்களையும் சேமிக்கலாம் என்று திட்டம் தீட்டினர். ஆனால் அந்த மையம் மற்ற முஸ்லிம்களுக்கு சந்தேகம் ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும். அபு ஆமீர் என்ற ஒருவன் சில காலம் காணாமல் போயிருந்தவன் திடீரென மீண்டும் தோன்றினான். நய வஞ்சகர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்பவர்கள் அவரை அபு ஆமீர் ராஹப் என்று அழைக்க தொடங்கினர். இந்த ஒன்று கூடும் மையத்திற்காக குபாவில் ஒரு மஸ்ஜிதை கட்டும்படி அவன் பரிந்துரைத்தான். வரலாற்று பதிவுகளில் அபு ஆமீரை பற்றி மேலும் காணப்படுகிறது, அவன் அபு ஆமீர் ராஹப் என்ற பெயரில் பிரபலமாக இருந்தான். மேலும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்தவன். முந்தைய ஹுத்பாக்களிலும் இது பற்றி குறிப்பிடப்பட்டுவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது அபு ஆமீர் மக்காவிற்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய குரைஷியர்களை தூண்டினான். மேலும், நான் உங்களுடன் இருக்கின்றேன், என் மக்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்கள், நீங்கள் முஹம்மதுடன் போரிடும்போது நாங்கள் உங்களுடன் வந்து இணைவோம் என்று கூறினான். அவன் உஹது போரில் குரேஷியர்களுடன் இணைந்திருந்தான். இஸ்லாத்தின் முன்னேற்றத்தைக் கண்டு அபு ஆமிர் மிகவும் கவலையடைந்து பொறாமையில் எரிய தொடங்கினான். உஹது போர்க்களத்தின் நடுவில் அவன் குழிகளை வெட்டினான். அவற்றில் ஒன்றில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழுந்து பலத்த காயமடைந்தார்கள். உஹது போர் தொடங்கிய போது அபு ஆமிர் தனது மக்களை அழைத்தான். சமுதாயத்தினரே, நான் அபு ஆமிர் என்று கூறினான். ஆனால் அவர்கள் முஸ்லிம்களாகிவிட்டதால் அவர்கள், பாவியே, உனக்கு எவ்வித வரவேற்பும் இல்லை என்று பதிலளித்தனர். அவர்கள் அவனை திட்டினர், சபித்தனர். அதனால் அபு ஆமிர், எனக்கு பிறகு என் சமூகம் மிகவும் கெட்டுவிட்டது என்று கூறினான். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்த அபு ஆமிரின் கோத்திரத்தைச் சேர்ந்த பலர் மக்காவை நோக்கி சென்று விட்டனர். இந்த சம்பவம் ஒன்றே நிகழ்ந்தது. அபு ஆமிர் சென்றபோது முஸ்லிம்களாக ஆகியிருக்காத சிலரும் அவனுடன் சென்று விட்டார்கள். அவர்கள் சுமார் 50 பேர் ஆவர். அறிவிப்புகளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஆமிருக்கு எதிராக செய்த ஒரு துவாவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் தனது சொந்த நாட்டிலிருந்து வெகு தொலைவில் தனிமையில் மரணமடைய வேண்டும் என்று துவா செய்தார்கள். ஓர் அறிவிப்பில் உள்ளது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா வந்தடைந்த போது அபு ஆமிர் அவர்களை சந்தித்தான். அவன், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எதை நோக்கி அழைக்கிறீர்கள் என்று கேட்டான். அன்னார், நான் உன்னை தீனே ஹனீஃபுக்கு அழைக்கின்றேன் என்று கூறினார்கள். அதாவது, நீ தேடுவதாக கூறும் அதே மார்க்கம். அபு ஆமிர், நீங்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறீர்களா என்று கேட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், முற்றிலும் இருக்கின்றேன் என்று பதிலளித்தார்கள். பின்னர் அன்னார் அவனை இஸ்லாத்தை ஏற்குமாறு அழைத்தார்கள். ஆனால் அவன் மறுத்துவிட்டான். அவன் பொறாமைப்பட்டு அன்னாரை திட்டினான். அபு ஆமிர் கிண்டலாக, நம்மில் பொய்யனானவனை அல்லாஹ் அந்நியனாக்கி நாட்டை விட்டு தூரமாக்கி மரணமடைய செய்யட்டும் என்று கூறினான். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டி கூறினான். அதற்கு அன்னார், ஆம், பொய்யனுக்கு அல்லாஹ் அவ்வாறே செய்வான் என்று பதிலளித்தார்கள். பின்னர் அபு ஆமிர் தனது சமூகத்தினரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலிருந்து தடுத்து அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாம் என்று வலியுறுத்தினான். மறுபுறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடையாளங்களும் அற்புதங்களும் நாளுக்கு நாள் வெளிப்பட்டு கொண்டே வந்தன. மேலும் அன்னாரை பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கையும் தினம் தினம் அதிகரித்து கொண்டே வந்தது. குறிப்பாக அபு ஆமிரின் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களும் இஸ்லாத்தில் இணைந்ததால் அபு ஆமிர் மேலும் கோபமடைந்தான். அவன் நயவஞ்சகர்களுடன் சேர்ந்து ஒரு மஸ்ஜிதை கட்டினான். இது இஸ்லாமிய வரலாற்றில் மஸ்ஜிதே ஜிரார் என்று அழைக்கப்படுகிறது. அதன் மூலம் அவன் மக்களை கூட்டி அவர்களிடம் பேசி அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலிருந்து தடுக்க அவன் முயற்சி செய்தான். ஓர் அறிவிப்பின்படி அபு ஆமிர் தனது எண்ணத்தை ஒத்த ஆதரவாளர்களிடம், நீங்கள் ஒரு மஸ்ஜிதை கட்டுங்கள், அதை உங்கள் இராணுவ தளமாக மாற்றி போருக்கு தயாராகுங்கள் என்று கூறினான். மேலும், நான் ரோமானிய மன்னனை சந்தித்து ஒரு பெரிய படையுடன் வருகிறேன். அதன் மூலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவரது தோழர்களை மதீனாவிலிருந்து வெளியேற்ற முடியும் என்று கூறினான். எனவே அபு ஆமிர் ரோமானிய சாம்ராஜ்யத்தை நோக்கி சென்றான். சிரியாவில் ரோமானிய மன்னன் கைசரை சந்தித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிராக போரிட அவரை தூண்ட முயன்றான். மேலும், இவர்கள் பலவீனமானவர்கள், ஏழைகள் மற்றும் எண்ணிக்கையில் குறைவானவர்கள் என்றும் கூறினான். அவர்களுக்கு அதிகமான எதிரிகள் உள்ளனர், நீங்கள் அவர்களுக்கு பயப்பட தேவையில்லை என்றும், நீங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் அது உங்கள் நாட்டிற்கு நல்லதல்ல என்றும் கூறினான். ஹெர்கல் அவனை தன்னுடன் தங்க அனுமதித்தான். மேலும், உமக்கு உதவப்படும் என்று உறுதியளித்தான். இதற்கிடையில் அபு ஆமிர் தனது மார்க்கத்தை சார்ந்த தீய நடத்தியுள்ள சதிகார மக்களுக்கு, விரைவில் ஒரு பெரிய படையுடன் மதினாவின் மீது படையெடுப்பேன், எனவே எனக்காக ஒரு சிறப்பு இடத்தை நீங்கள் கட்ட வேண்டும் என்று நற்செய்தி அனுப்பினான். இந்த நோக்கத்திற்காக முனாஃபிக்குகள் குபாவில் ஒரு மஸ்ஜிதை கட்டினர். இந்த மஸ்ஜித் மஸ்ஜிதே ஜிரார் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆசையும் நிறைவேறவில்லை. இறுதியில் அபு ஆமீர் சிரியாவிலேயே தனிமையிலும் நாட்டை விட்டு விலகியும் இறந்தான். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அவன் செய்த துவா அவனுக்கே எதிராக திரும்பியது. அவன் எப்போது இறந்தான் என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது. சிலர் ஹிஜ்ரி 9 என்றும் சிலர் ஹிஜ்ரி 10 என்றும் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் அவன் தனிமையில்தான் இறந்தான். நயவஞ்சகர்கள் மஸ்ஜிதின் கட்டுமானத்தை முடித்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அதில் தொழுகை நடத்துமாறு கோரினர். இறைவனது நுட்பம் என்னவென்றால், அவர்கள் இந்த மஸ்ஜிதின் திறப்பு விழாவிற்கு வருமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது அன்னார் தபூக் போருக்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். அவர்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் நோயாளிகள், ஏழைகள் மற்றும் மழை இரவுகளுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டியுள்ளோம். நீங்கள் வந்து அதில் எங்களுக்காக தொழுகை நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று விண்ணப்பித்தனர். அதற்கு அன்னார், நான் இப்போது பயணத்திற்கு மும்முரமாக தயாராகி கொண்டிருக்கிறேன். பயணத்திலிருந்து திரும்பி வந்ததும் அங்கே தொழலாம் என்று கூறினார்கள். அன்னார் தபூக் போரிலிருந்து திரும்பி வந்தபோது மதீனாவுக்கு 1 மணி நேர தூரத்தில் உள்ள தி அவான் என்ற இடத்தில் கூடாரமிட்ட போது முனாஃபிக்குகள் கட்டிய அந்த மஸ்ஜிதை பற்றி இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்டது. வல்லதீன தஹது மஸ்ஜிதன் ஜிராரம் வ குஃப்ரம் வ தஃப்ரீகம் பைனல் முஃமினீன வ இர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹ ورسوله من قبل ولا يحلفن ان اردنا الا الحسنى والله يشهد انهم لكاذبون தீங்கிழைக்கவும் நிராகரிப்பிற்கு உதவவும் நம்பிக்கையாளருள் பிரிவினையை உண்டாக்கவும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்து முன்னர் போராடியவர்க்கு பதுங்குமிடமாகவும் பள்ளிவாயில் ஒன்றை கட்டியவர்கள் நாங்கள் நன்மையையே நாடுகிறோம் என்று நிச்சயமாக சத்தியம் செய்வார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் பொய்யுரைத்து கொண்டிருக்கின்றனர் என்று அல்லாஹ் சாட்சி பகர்கின்றான். இந்த வகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் மாலிக் பின் துஹ்ஷம் மற்றும் ஹஸரத் மஆன் பின் அதி ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோரை அழைத்து மஸ்ஜிதே விராரை இடித்துவிடும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். வேறு சில அறிவிப்புகளில் ஹஸரத் அஹ்சன் பின் அதி, ஆமீர் பின் சக்கன், ஹஸரத் ஹம்சாவின் கொலையாளியான வஹ்ஷி மற்றும் சுவைத் பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோரையும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக அனுப்பியதாக கூறப்படுகின்றது. ஷராஹ் ஜர்கானியில் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் இருவரை அனுப்பியிருக்கலாம், பின்னர் அவர்களுக்கு உதவுவதற்காக மேலும் 4 பேரை அனுப்பியிருக்கலாம் என்று எழுதப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதே ஜிராருக்கு சென்று அதை இடித்து தீயிட்டு கொளுத்தும்படி அவர்களுக்கு உத்தரவிட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் விரைவாக பனு சாலிம் கோத்திரத்தை அடைந்தனர். ஹஸரத் மாலிக் அவர்கள் தன் இரு தோழர்களிடம், நான் உங்களிடம் வரும் வரை காத்திருங்கள் என்று கூறினர். அவர் வீட்டிலிருந்து காய்ந்த பேரீச்சம் கிளைகளுக்கு தீ மூட்டி எடுத்து வந்தார். பின்னர் அவர்கள் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் மஸ்ஜிதே ஜிராரை அடைந்து அதற்கு தீ வைத்தனர். மேலும் அதை தரை மட்டமாக்கினர். மஸ்ஜிதை கட்டியவர்கள் அப்போது அங்கே இருந்தனர். ஆனால் தீ வைக்கப்பட்டவுடன் அவர்கள் வெவ்வேறு திசைகளில் ஓடிவிட்டனர். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது அந்த இடத்தை ஹஸரத் அஹ்சன் பின் அதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து அதை தன் வீடாக்கி கொள்ள விரும்பினார்கள். ஆனால் அஹ்சன் பின் அதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது குறித்து அல்லாஹ் அருள வேண்டியதை அருளிவிட்டான், நான் இந்த இடத்தில் வீடு கட்ட விரும்பவில்லை, மேலும் எனக்கு தேவையும் இல்லை. நீங்கள் இதை ஹஸரத் சாபித் பின் அக்ரம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுங்கள், ஏனெனில் அவரிடம் வீடு ஏதும் இருக்கவில்லை என்று கூறி மன்னிப்பு கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை ஹஸரத் சாபித் பின் அக்ரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இப்னு இஸ்ஹாக் மஸ்ஜிதே ஜிராரை கட்டிய முனாஃபிக்குகளின் பெயர்களையும் கூறியுள்ளார். அவர்கள் 12 நபர் ஆவர். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பரந்த கருணை மற்றும் பரந்த தன்னம்பிக்கை மற்றும் மன்னிக்கும் பண்பின் ஆகச்சிறந்த முன்னுதாரணம் யாதெனில், ஒவ்வொரு கட்டத்திலும் நயவஞ்சகர்களின் ஆபத்தான சதித்திட்டங்களை எதிர்கொண்ட போதிலும் அவற்றில் வேதனை, துன்பம் மற்றும் கொலை சதித்திட்டங்கள் ஆகியவை அடங்கும். மேலும் முனாஃபிக்குகள் கையும் களவுமாக பிடிபட்ட போதிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களை மன்னித்து கொண்டே இருந்தார்கள். அரசுக்கும் ஆட்சிக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட இடங்களில் மட்டுமே அவர்கள் தண்டிக்கப்பட்டனர். மேலும் அந்த அச்சுறுத்தல் நீங்கும் அளவிற்கு மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இல்லையெனில் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படவில்லை, ஆனால் வழங்கியிருக்க முடியும். ஹஸ்ரத் முஸ்லிஹமோத் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நய வஞ்சகர்களின் நடத்தையை பற்றி குறிப்பிடுகையில் இவ்வாறு கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு முனாஃபிக்குகள் தொழுகை என்ற சாக்கில் ஒன்று கூடி நய வஞ்சக ஆலோசனைகளை செய்ய கட்டிய குபாவின் மஸ்ஜிதை இடித்துவிட வேண்டும் என்று அல்லாஹ் வஹி மூலம் கட்டளையிட்டான். மேலும் அவர்கள் முஸ்லிம்களின் மற்ற மஸ்ஜிதுகளில் தொழுகை செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். இவ்வளவு பெரிய தீமை இருந்த போதிலும் அவர்களுக்கு எந்த உடல் ரீதியான அல்லது நிதி ரீதியான தண்டனையும் வழங்கப்படவில்லை. அவர்கள் உண்மையை அறிந்திருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதினா மற்றும் அன்சார்கள் மீதான அன்பின் வெளிப்பாடு பற்றிய குறிப்பு இவ்வாறு கிடைக்கின்றது. சுமார் 2 மாத பயணத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். மதினா மற்றும் அதன் மக்கள் மீதான அன்னாரது அன்பு இவ்வாறு வெளிப்பட்டது. அன்னார் மதினாவின் குடியிருப்பை முதலில் பார்த்தபோது, ஹாதிஹி தாபத்துன் வ ஹாதா உஹதுன் ஜபலுன் யுஹிப்புனா நஹிபஹு, இது தாபா ஆகும். அதாவது மதினாவுக்கு தாபா என்ற பெயரும் உள்ளது, அதாவது தூய்மையான மற்றும் சிறந்த இடம் என்று பொருள். இது உஹத் மலையாகும், இது நம்மை நேசிக்கின்றது, நாமும் அதை நேசிக்கிறோம் என்று கூறினார்கள். அதாவது மதினாவின் ஒவ்வொரு இடத்தின் மீதும் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு கொண்டிருந்தார்கள். மேலும் உஹது போரின் போது சஹாபாக்கள் தங்கள் இரத்தத்தால் எழுதிய விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பின் கதைகளை அன்னார் ஒருபோதும் மறக்கவில்லை. ஓர் அறிவிப்பில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் விரைவாக மதினா செல்ல வேண்டும், எனவே என்னுடன் விரைவாக வர விரும்புகிறவர் விரைவாக வரலாம் என்று கூறினார்கள். பிறகு அன்சாரின் சிறந்த வீடுகளை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் நிச்சயமாக என்று கூறினர். அன்னார் பனு நஜ்ஜாரின் வீடுகள் என்று கூறினார்கள். பிறகு பனு அப்துல் அஷ்ஹலி வீடுகள் என்று கூறினார்கள். பிறகு பனு சாயிதாவின் வீடுகள் அல்லது பனு ஹாரிஸ்வின் ஹஸ்ரஜி வீடுகள் என்று கூறினார்கள். மேலும் அன்சாரின் எல்லா வீடுகளிலும் நன்மையே உள்ளது என்றும் கூறினார்கள். ஓர் அறிவிப்பில் அறிவிப்பாளர் கூறுகிறார், சஅத் பின் உபாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களிடம் வந்து சேர்ந்தார். அப்போது அபு உசைத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களின் வீடுகளின் சிறப்பை எடுத்துரைத்தார்கள், மேலும் நம்மை கடைசியாக வைத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். ஹஸ்ரத் சஅத் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அன்சாரின் வீடுகளின் சிறப்பை எடுத்து கூறி எங்களை கடைசியாக வைத்துள்ளீர்கள் என்று கூறினார். அதாவது ஹுசூர் மற்ற சமுதாயங்களை கூறும்போது இவர்களை இறுதியில் கூறினார்கள். சஹாபாக்கள் இதனையும் கவனித்து வந்தார்கள். அதற்கு ஹுசூர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நன்மையானவர்களில் ஒருவராக இருப்பது உங்களுக்கு போதாதா என்று கேட்டார்கள். அதாவது நான் உங்கள் பெயரை குறிப்பிட்டு நன்மையானவர்களுடன் சேர்த்தது உங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் தபூக் போரில் பின்தங்கியவர்கள் 2 பெரிய குழுக்களாக இருந்தனர். ஒன்று நய வஞ்சகர்கள், அவர்கள் மீது அல்லாஹ் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினான். மற்ற குழுவினர் தங்கள் விசுவாசத்தில் உண்மையானவர்கள். அவர்கள் போரில் சேர விரும்பினர், ஆனால் மிகவும் ஏழைகளாக இருந்ததால் முயற்சித்தும் கூட போவதற்கான வழிகளையும் வளங்களையும் அவர்களால் பெற முடியவில்லை, அல்லது ஏதேனும் நோய் அல்லது இயலாமை காரணமாக அவர்களால் சேர முடியவில்லை. திருக்குரானில் சூரத்து தௌபா வசனம் 91-92 ஆகியவற்றில் அல்லாஹ் அவர்களின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். சஹி புகாரியில் உள்ள ஒரு அறிவிப்பின்படி, தபூக் போரிலிருந்து திரும்பி வந்து மதினாவுக்கு அருகில் வந்தபோது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மதினாவில் சில மக்கள் உள்ளனர். நீங்கள் எந்த பயணம் செய்தாலும் எந்த பள்ளத்தாக்கை கடந்தாலும் அவர்கள் உங்களுடன் இருந்தனர் என்று கூறினார்கள். அதற்கு சஹாபாக்கள் ஆச்சரியத்துடன், யா ரசூலல்லாஹ், அவர்கள் மதினாவில் இருக்கிறார்களே, மதினாவில் இருந்து கொண்டு அவர்கள் எங்களுடன் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டார்கள். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில் இருக்கிறார்கள், ஆனால் நோய் போன்ற சில இயலாமைகள் அவர்களை போரில் சேருவதிலிருந்து தடுத்து நிறுத்தின என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில், நபியே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கிலிருந்து திரும்பி வந்தபோது அல்லாஹுக்கு நன்றி தெரிவித்தவாறு, அல்ஹம்துலில்லாஹி அலா மா ரஸக்கனா ஃபி சஃபரினா ஹாதா மின் அஜ்ரின் வ ஹஸனத்தின் வ மிம் பஅதினா ஷுரகாஉனா ஃபி, இந்த பயணத்தில் நமக்கு அருளையும் நன்மைகளையும் நற்கூலிகளையும் வழங்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும், மேலும் நமக்கு பிறகு பின்தங்கியவர்களையும் நம்முடன் இந்த நன்மைகள் மற்றும் நற்கூலிகளில் பங்காளிகளாக வைத்திருக்கின்றான் என்று கூறினார்கள். அதற்கு ஹஸரத் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பயணம் செய்தீர்கள், பயணத்தின் சிரமங்களையும் துன்பங்களையும் தாங்கி கொண்டீர்கள், அதன் பிறகு இந்த வெகுமதிக்கு நீங்கள் தகுதியானவர் ஆனீர்கள், ஆனால் இந்த துன்பங்களை அனுபவிக்காமல் சஹாபிகள் உங்களுடன் வெகுமதியில் படி பங்காளிகளாக ஆனார்கள், இந்த மக்கள் யார் என்று கேட்டார்கள். அதற்கு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மதீனாவில் சில மக்கள் உள்ளனர், நாம் எந்த இடத்திற்கு போனாலும் எந்த பள்ளத்தாக்கில் இறங்கினாலும் அவர்கள் எங்களுடன் இருந்தனர், நோய் அவர்களை எங்களுடன் வெளியேறுவதிலிருந்து தடுத்துவிட்டது, நாங்கள் அவர்களது போர் வீரர்களாவோம், அவர்கள் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற எங்கள் தோழர்களாவார்கள், என் உயிர் யாரின் கையில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக அவர்களின் துவா எங்கள் ஆயுதங்களை விட எதிரிகளுக்கு எதிராக அதிக பலம் வாய்ந்தது என்று கூறினார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபடி செய்த துவாக்கள் சக்தி வாய்ந்தவை, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பது அன்னாருடைய கருத்து. மதீனாவாசிகள் வழங்கிய உற்சாகமான வரவேற்பு பற்றி குறிப்பு உள்ளது. தபூக் போரிலிருந்து திரும்பிய போது மதீனாவாசிகள் வழங்கிய உற்சாகமான வரவேற்பு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக மதீனாவின் மக்கள், ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் அன்பினாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் ஆசையினாலும் நிரம்பி மதீனாவிற்கு வெளியே உள்ள சனியத்துல் விதா என்ற இடத்திற்கு வந்தனர். அவர்கள் இந்த பாடலை பாடினார்கள். தல அல் பத்ரு அலைனா மின் சனியத்தில் விதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆலில்லாஹி தஆ. பௌர்ணமி நிலவு சனியத்துல் வதாயின் பள்ளத்தாக்கிலிருந்து நம்மீது உதயமானது. அல்லாஹுவின் அழைப்பவர் நம்மிடையே இருக்கும் வரை அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது நம்மீது கடமையாகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவாசிகள் மிகுந்த அன்புடன் வரவேற்றது இரண்டு சந்தர்ப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று, அன்னார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது, மற்றொன்று தபூக்கியிலிருந்து திரும்பி மதீனாவிற்குள் நுழைந்தபோது. சில ஹதீஸ் விளக்கமளிப்பவர்கள், புகாரியின் விளக்கமளிப்பவரான அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி உட்பட ஹசத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் உள்ளது, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரிலிருந்து திரும்பிய போது பாடப்பட்டிருக்கலாம் என்று கருதுகின்றனர். ஏனெனில் அப்போதுதான் சனியத்துல் வதா என்ற இடத்தில் மக்களும் குழந்தைகளும் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றனர். சிரியா திசையிலிருந்து வருபவர்களை இந்த இடத்திலிருந்தே வரவேற்கப்பட்டது. நபிய கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரிலிருந்து திரும்புவது மதீனாவாசிகளுக்கு தெரிய வந்தபோது அவர்கள் மகிழ்ச்சியுடன் நபிய கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க மதீனாவிற்கு வெளியே அந்த இடத்திற்கு வந்தனர். ஹஸ்ரத் சாயிப் பின் யசீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் தபூக் போரிலிருந்து ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பிய போது மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து சனியத்துல் வதாவில் அவர்களை வரவேற்றது எனக்கு நினைவிருக்கின்றது. இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும், நபிய கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரிலிருந்து மதீனா திரும்பிய போது குழந்தைகள் இந்த பாடல்கள் மூலம் தன்னை வரவேற்றதாக கூறியுள்ளார்கள். எவ்வாறாயினும் இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் இந்த பாடல்கள் பாடப்பட்டிருக்கலாம். ஆனால் தபூக்கிலிருந்து திரும்பிய போது பாடப்பட்டிருக்க அதிக வாய்ப்புள்ளது. ஏனெனில் தபூக்கிலிருந்து திரும்பிய போது மதினாவாசிகள் உணர்ச்சி பெருக்கால் ஆட்கொள்ளப்பட்டு அன்னாரை பார்க்கவும் வரவேற்கவும் உற்சாகத்துடன் முன்னேறியிருப்பார்கள். முனாஃபிக்குகள் வதந்திகளை பரப்பிய இந்த பயணத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பாதுகாப்பாக திரும்பி வருவதற்கான நற்செய்தி கிடைத்த போது வறண்ட பயிர்களுக்கு நீர் கிடைத்தது போல மதினாவின் முஸ்லிம்கள், குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள், ஆண்கள் அனைவரும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அன்னாரை வரவேற்க வெளியே வந்திருக்கலாம். எவ்வாறாயினும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்த போதும் இந்த பாடல்கள் பாடப்பட்டிருக்கலாம். அன்பு வெளிப்படுத்துதல் இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நிகழ்ந்திருக்கலாம். இதில் விவாதம் தேவையில்லை. ஆனால் மதினாவுக்கு வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அன்பின் உணர்வு ஹிஜ்ரத்தின் முந்தைய காலத்தை விட அதிகமாக இருந்தது என்பது நிச்சயமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இன்ஷால்லாஹ் இன்னும் சில வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளும் அம்சங்களும் உள்ளன. அவற்றை இன்ஷால்லாஹ் அடுத்த முறை கூறுவேன்.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر